அன்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் கோம்பவிளை சூழியல் ஆய்வாளர் திருமதி சே சுதாமதி அவர்கள் வழங்கிய பவளக்கால் உள்ளான் பகுதி 46 தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். வனமும் வாழ்விலும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அம்மா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்க. அம்மா,
நான் சுதாமதி, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறேன். நான் பறவைகள்ல என்னோட ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கிறேன். கூடவே சதுப்பு நிலங்கள், இந்த ஈர நிலங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறேன்.
அம்மா, இப்ப பறவைகள் அப்படின்னாலே பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பவளக்கால் உள்ளான் அப்படிங்கிற பறவையை நம்ம எடுத்துக்குவோம். இந்த பவளக்கால் உள்ளான் பறவையினுடைய ஒரு வாழ்க்கை முறை, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதை பத்தி பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய வகையில அந்த கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இந்த பவளக்கால் உள்ளான், அத வந்து பிளாக் விங்ட் ஸ்டில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாத்தீங்க, ஸ்டில்ட்னாலே நீண்ட கால்கள் உடையது ஸ்டில்ட். பிளாக் விங்னும் போது அதுக்கு ரெக்கை வந்து கருப்பு கலர்ல இருக்கும், மற்றபடி உடல் எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கும். இப்ப இந்த பறவை பாத்தீங்கன்னா ஆண் பெண்ல வந்து சடனா பெரிய அளவு வித்தியாசத்தை பார்க்க முடியாது. ஆனா ஆண்ல ரெக்கை கொஞ்சம் நல்ல கருப்பா இருக்கும், பெண்ல பாத்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் அடிக்கும். இனப்பெருக்க காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆணுக்கு தலையில ஒரு கருப்பு கலர்ல லைட்டா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி நம்ம அதை வித்தியாசப்படுத்திக்கலாம். இந்த பறவைகள் பாத்தீங்கன்னாக்கி அதோட நீளம் வந்து இந்த 33-36 சென்டிமீட்டர் நீளத்துல தான் இருக்கும். சின்ன பறவையா தான் இருக்கும். அந்த கால்கள் பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல இருக்கும், நல்ல நீளமா பிங்க் கலர்ல இருக்கும். அதுக்கு உடம்ப விடவும் கால்கள் ரொம்ப நீளமா இருக்கும். அத நீங்க சாதாரணமா பார்க்கும்போது ஒரு குச்சில அந்த வெள்ளை கலரும் கருப்பு கலரும் சேர்ந்த அந்த பறவை நிக்கிறது மாதிரி நம்மளுக்கு காட்சி அளிக்கும். அந்த பிங்க் கலர்ல கால்கள், அந்த வெள்ளை உடல் அமைப்பு, கருப்பு கலர் ரெக்கை பார்க்கும்போது அந்த ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து உப்பளங்கள்ல பார்க்கலாம், கரையோரங்கள்ல, குளக்கரையோரங்கள்ல, ஆற்றின் கரையோரங்கள்ல இத வந்து பார்க்க முடியும். இத மற்றபடி பாத்தீங்கன்னா வயல்வெளிகள்லயும் இதை பார்க்கலாம். சின்ன சின்ன பூச்சிகளை, சின்ன நீர்ல மிதக்கக்கூடிய தாவரங்களை அது உணவா உட்கொள்ளும். அந்த கரையோரங்கள்ல நம்ம இத வந்து அதிகமா பார்க்க முடியும்.
ஆமா, இந்த பவளக்கால் அப்படிங்கிற பெயரே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இந்த பெயருக்கும் அதனுடைய வடிவம், அதனுடைய நிறத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காங்கம்மா?
ஆமா, அதுக்கு கால் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்கிஷ் கலர்ல இருக்கனால பாக்குறதுக்கு, ஏன்னா உடல் கலருக்கும் கால்க்கு கலருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இது ஒரு பிங்க் கலர்ல அழகு கலர்ல காலும், அந்த உடல் வந்து ஒயிட்டும் பிளாக்கும் இருக்கிறது வந்து அந்த வித்தியாசப்படுத்தி ரொம்ப காமிக்குது. அதனாலதான் அந்த பவளக்கால்னு சொல்லிருக்கு. என்ன ஒரு பேர் வந்து நெடுங்கால் உள்ளான்னு சொல்லுவாங்க. அந்த ரொம்ப நீளமா கால் இருக்கறனால நெடுங்கால் உள்ளான்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த பறவைகள் பறக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு கால் வந்து அது உடல்ல தாண்டி நீண்டு இருக்கும். அதை வச்சே இந்த பறவை இது பறந்து போகும்போதே இந்த பறவை தான் நம்ம அதை ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம்.
இந்த பவளக்கால் உள்ளான் அப்படிங்கிற பறவையினுடைய உணவு முறைகள்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான உணவுகளை அதை விரும்பி சாப்பிடும்? குறிப்பா சில பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா அசைவ உணவுகளை மட்டும் வாழும், சில பறவைகள் தானியங்களை மட்டும் உண்டு வாழும். அந்த வகையில பவளக்கால் உள்ளான் பறவையினுடைய உணவு முறைகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவோமா?
இந்த பறவைகளோட உணவு பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன உயிரினங்கள், நீர்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை தான் அது எடுத்து சாப்பிடும். எப்பவுமே நீர்ல அது கால் வச்சு அப்படி கிண்டிட்டே இருக்கும். நடக்கும்போது அந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் வெளியே வரும் இல்லையா. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ரால் வகையில சார்ந்த சின்ன இனங்கள், அதை வந்து ஆம்பிபாட்ஸ் சொல்லுவாங்க, அந்த இனங்களா இருக்கட்டும், இல்லைன்னா சின்ன புழுக்கள், பூச்சிகள், இது வந்து தண்ணில அந்த வயல்கள்ல இருக்கட்டும், இல்லைன்னா உப்பளங்கள்ல, இல்ல குளக்கரையோரங்கள்ல, ஆற்றின் கரையோரங்கள்ல அது இருக்கிறத இது கால் வச்சு லைட்டா கிண்டும். அது நடக்கும் போதே, அது தட்டுப்படும் போது அதை கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த சாப்பிடுற அழகே, அந்த கூட்டமா தான் இது வாழும். கூட்டமா வாழ்ந்தாலும் தனித்தனியாவே போய் இறைகளை தேடிக்கும். கூட்டமா தான் நின்று தேடணும்னு இல்ல, கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகியே நிக்கும். அது இறை தேடும் போது அந்த காட்சியை பாக்குறதுக்கே அழகா இருக்கும். நீண்ட கால்களும் அந்த சிறிய உடல் அமைப்பையும் அந்த அந்த கூட்டங்களோட சேர்ந்து இருக்கிறத பார்க்கும் போதே அழகா இருக்கும்.
ஆமா, இந்த பறவைக்கால் உளான் பறவையினுடைய அமைவிடம் அப்படிங்கிறது எங்க இருக்குது? இது எங்க அதிகமா காணப்படுது? ஏன் அந்த வாழ்விடத்தை அது அந்த மாதிரி இடங்கள்ல தேர்வு செய்யுது? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இந்த பறவைகள் பாத்தீங்கன்னா பெருசா இடம் பெயர்வதில்ல, ரொம்ப லாங் டிஸ்டன்ட் மைக்ரேஷன் எல்லாம் வலசை வருவதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸா பக்கத்துல நீர்களுக்கு ஏத்தாப்புல, இப்ப நீர் மட்டும் ஒரு இடத்துல உயர்ந்துட்டுன்னா அது வந்து என்ன செய்யும், பக்கத்துல இன்னொரு இடத்துக்கு போகும். கூடுமான வரைக்கும் நீர்நிலைகள் பக்கத்திலே, நீர்நிலைகள்ல வாழக்கூடிய பறவை இது. ரொம்ப தரிசான இடங்களுக்கெல்லாம் அது போனது கிடையாது. அந்த வகையில இது உப்பளங்கள்ல இருக்கும், இந்த வயல்வெளிகள்ல இருக்கும். ஏன்னா வயல்கள்ல பாத்தீங்கன்னா இந்த உழவு செஞ்சு போட்டிருக்க கூடிய நேரம், இல்லைன்னா அந்த அறுவடை முடிந்த பிறகு தண்ணி தேங்கி இருக்கும்ல, அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த சின்ன சின்ன உயிரினங்களை கொத்தி சாப்பிடுறதுக்காக இந்த பறவைகளை நம்ம அந்த இடத்துல எல்லாம் பார்க்க முடியும். அது மாதிரி கரையோரங்கள்ல, இதுவும் ஒரு கரையோர பறவையில ஒண்ணுதான். நீண்ட கால்களா இருந்தாலும் ரொம்ப தண்ணிக்குள்ள போய் நிக்கிறது கிடையாது, நீந்தி போறதும் கிடையாது, ரொம்ப ஆழமாட்டும் போய் இறை தேடுறது கிடையாது. அதோட ஏன்னா இதோட அழகு வந்து கொஞ்சம் கருப்பு கலர்ல கொஞ்சம் நீண்டு இருந்தாலும் ரொம்ப ஆழத்துக்கு போய் அது இறை தேடி கிடையாது. கரையோரங்கள்லதான் இறை தேடுறதுனால இதுவும் ஒரு கரையோர பறவை தான். அப்படி இறை தேடும் போது அது என்ன செய்யும்னாக்கி ஒரு காலை வச்சு இப்படி கிண்டி கிண்டியே சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
ஆமா, இந்த பவளக்கால் உள்ளான் பறவையினுடைய அந்த இனப்பெருக்க முறைகள், இனச்சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி நடைபெறுகிறது? இந்த பவளக்கால் உள்ளான் பறவையினுடைய ஆண் பால் பெண் பால் இரண்டுக்கும் எப்படி நம்ம வேறுபாட பிரித்து கண்டறியறது? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இந்த பவளக்கால் உள்ளான் இனப்பெருக்க காலம் வந்து இந்த ஜூன் மாதம், சம்மர் அப்படி காலங்கள்ல தான் இதோட இனப்பெருக்க காலம் இருக்கும். ஜூன் மாதத்துல நம்ம வந்து அதோட முட்டைகளை பார்க்க முடியும், மூன்றிலிருந்து நான்கு முட்டைகளை இடும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இனப்பெருக்க நேரம் வரும்போது அது ஆண்களோட தலை பக்கத்துல, தலையில இருந்து கழுத்து வரைக்கும் ஒரு கருப்பு நிறம் வருவதை பார்க்க முடியும். மற்றபடி கீழே பாடியோட அடிப்பக்கம் எல்லாம் வெள்ளையாவே இருக்கும், ரெக்கையும் நல்ல கருப்பா ஒரு ஒரு கிரீனிஷ் ஷைனிங் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஆண் பறவை கொஞ்சம் சாதாரணமா ஒரு ப்ரௌனிஷ் கலர் இருந்தாலும் அதை விடவும் கொஞ்சம் ஷைனிங் ஆட்டு இருக்கும் இனப்பெருக்க காலத்துல. இந்த பறவைகள் பாத்தீங்கன்னா முட்டையிடும் போது மூன்றிலிருந்து நான்கு முட்டைகளை விடும். அது எங்க விடும்னா நீர்நிலைகள் பக்கத்துலதான் விடும். கூடுதலும் இங்க பாத்தீங்கன்னா இந்த உப்பள வரப்புகள்ல மண்ணுல முட்டையிடக்கூடிய பறவை இனம் இது. வருடத்துக்கு ஒரு தடவை தான் அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். அப்படி பண்ணும்போது இந்த சிப்பிகள், சின்ன குச்சிகள் இதெல்லாம் என்ன செய்யும், சுத்தி கொண்டு அடுக்கும், ஒரு சின்ன குழி மாதிரி தோண்டி. இதுல முக்கியமா ஆண் தான் இந்த கூடு கட்டக்கூடிய பங்கை, ரெண்டும் சேர்ந்து பண்ணினாலும் ஆணோட பங்கு முக்கியமா இருக்கும். சின்ன சின்ன சிப்பிகளை வந்து பொறுக்கி பக்கத்துல வச்சுக்கும். அது மாதிரி இந்த இலை அந்த புல்களை கொண்டு சைட்ல வரப்பு மாதிரி இப்படி அமைச்சு அந்த நம்ம திடீர்னு பார்க்கவே முடியாது. அந்த வழியா தான் நடந்து போனாலும் அந்த முட்டையும் அந்த கூடும் இதோட அந்த பேக்ரவுண்டோட கமஃப்ளைக் ஆயிருக்க மாதிரியே இருக்கும், அதை ஒத்தே இருக்கும். பக்கத்துல நடந்து போனாலும் நம்மளுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த முட்டையின் நிறம் அந்த லைட் ப்ரௌனிஷ் இதுலயே, அந்த மண் கலர்லயே மேல ஒரு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் பொட்டுகள் வரைகள் மாதிரி இருக்கும். அந்த இனப்பெருக்க காலம் பாத்தீங்கன்னா முட்டை ஒரு இடத்துல இட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த முட்டை இருக்க இடத்துக்கு பக்கத்துல போறோம்னு சொன்னாலே இந்த பறவைகள் ஒரு விதமா ஒரு சவுண்டு போட ஆரம்பிக்கும். அந்த சவுண்டு வருது அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான், கண்டிப்பா ஒரு இடத்துல முட்டை இருக்குது. ஆனா அது முட்டை இருக்க இடத்துல அது இருக்கவே செய்யாது. பயங்கர நம்ம அந்த திசையை நோக்கி போயிட்டோம்னாலே பயங்கரமா கத்தி சவுண்டு போட்டு அந்த இடத்த விட்டு வெளியே தள்ளி கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ரெக்கைகளை ஒரு இப்படி உடஞ்சது மாதிரியே அது ஒரு ஆக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் வந்து புரோக்கன் விங் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரெக்கைகள் உடஞ்சது மாதிரியே ஒரு அமைப்பு அது காமிச்சு இப்படி நடக்க கழியாம நடந்தது மாதிரி இப்படி நடக்கும். அப்ப மக்களோட அட்டென்ஷன் என்ன ஆகும்னா அந்த அதுக்கு எண்ணம் நம்மளை வந்து பிடிக்க வர்றாங்களோ முட்டையை எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு எண்ணம். சரி, அது இப்படி புரோக்கன் விங் டிஸ்பிளே காமிக்கும் போது இந்த மக்கள் என்ன செய்யலாம், அதை அங்க முட்டையை போய் எடுக்காம டைவெர்ட் ஆகி நம்மளை பிடிக்க வரட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது இந்த மாதிரி பண்ணும்போது இப்படி நடக்க கழியாம அப்படி நடந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க, இது வந்து ஏதோ நோய்பட்ட அடிப்பட்ட பறவை போலும் அதை நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு போவாங்க. அது பிடிக்க அந்த நேரத்துல அது பறந்து போயிடலாம். இது மாதிரி அதுக்கு சிந்தனைய பாருங்களேன் எவ்வளவு புத்திசாலித்தனமா அது பண்ணுதுன்னு. அந்த மற்றபடி புரோக்கன் விங் டிஸ்பிளே ஒரு சைட்ல காமிச்சாலும் நம்ம உள்ள போகும் போதே முட்டை இருக்கும் போது பண்ற சவுண்ட், அதுக்கு ஆக்ஷன், அது ஒரு இடத்துல போய் இருந்துகிட்டு நான் இங்கதான் இருக்கேன் அந்த சைடு போகாதீங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு நம்மளை டைவெர்ட் பண்ணி கொண்டு போற இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். எவ்வளவு புத்தி கூர்மையா மக்களோட மனதை எப்படி டைவெர்ட் பண்ணி இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தானே தெரியல. நம்மளுக்கெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்துதான் நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு. ஆனா இது இயற்கையிலேயே அதோட படைப்புகளை பாருங்களேன். அதே மாதிரி முட்டையிலிருந்து குஞ்சு பொரித்த பிறகு அது குஞ்சுகளை வளர்க்கக்கூடிய விதம், அந்த பேரண்டல் கேரே வித்தியாசமா இருக்கும். அந்த குஞ்சுகள் வந்து முதல்ல பிறந்த உடனே வரக்கூடிய அந்த இறகுகள் முதல்ல ஈரமா இருக்கும் இல்லையா, ஈரத்துல இருந்து கொஞ்சம் ட்ரை ஆன உடனே அது வித்தின் 24 hours அது நல்லா ட்ரை ஆயிரும். 24 hours அது நடக்க ஆரம்பிச்சிடும், கூட விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். வந்து இந்த பறவை என்ன செய்யும்னா அது கொஞ்சம் தண்ணி உள்ள இடத்துல தண்ணி உள்ள இடத்தோடு இப்படி நடந்து போய் அது அடுத்த சைடு கரைக்கு வந்துடும். ஏன்னா பக்கத்துல இது எப்படி நினைக்க அதை ட்ரெயின் பண்ணுதான். அப்படி ஒரு ட்ரைனிங் இந்த பறவைகள் வந்து குஞ்சுகள் வந்து அதை நீந்தி அந்த இடத்த கடந்து கரைக்கு வரணும். ஒரு இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு அழைச்சிட்டே போகும், ரெஸ்டே எடுக்க விடாது. அப்படியே கூட்டி ஃபுல்லா நீங்க இனப்பெருக்க காலங்கள்ல இந்த மாதிரி நீரின் அளவு கம்மியா இருக்கக்கூடிய குளக்கரைகள்ல இல்லைன்னா ஆற்றின் கரைகள்ல, ஏன்னா ரொம்ப நீள ஆழத்துக்குள்ளால அது போகாததுனால, இந்த உப்பளங்கள்ல வந்து ரொம்ப ஆழம் இல்லாததுனால நீங்க உப்பளங்கள்ல குஞ்சியோட அது திரியறத நிறைய பார்க்க முடியும். இந்த ஜூன் மாதங்கள்ல அவ்வளவு அழகா இருக்கும். அதுங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் வந்து அதை ரொம்ப நம்ம ரசிச்சு பார்க்கலாம். நாமளே நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவோ ட்ரைனிங் வந்து இன்னைக்கு எல்லாம் யூடியூப்ல பார்த்து அந்த மாதிரிதான் நிறைய கொடுக்குறாங்க, நிறைய சிந்திச்சு அடுத்தவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த பறவைகள் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் பாத்தீங்கன்னா அதுகளுக்கு அவ்வளவு அறிவுபூர்வமா அந்த ட்ரைனிங் கொடுத்தது மாதிரி இருக்கும்.
ஆமா, பொதுவா பறவைகளுடைய தன்மை அப்படிங்கிறது வலசை போறது அப்படிங்கிறது எல்லா பறவைகளுக்கும் இருக்கக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பறவைகள் வெளிநாட்டுக்கு போகும், வெளிநாட்டில் வரக்கூடிய பறவைகள் இந்தியாவுக்கு போகும் வரும். அந்த வகையில் இந்த பறவைக்கால் உள்ளான் பறவையினுடைய வலசை போகக்கூடிய முறை அப்படிங்கிறது எப்படி இருக்குது, குறிப்பாக அதனுடைய பறக்கும் தன்மை, அதில் உள்ள சிறப்பியல்புகள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இந்த பவளக்கால் உள்ளான் வந்து ரொம்ப தூரத்துக்கெல்லாம் நம்மளுக்கு வலசை போறது இல்ல. ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஐரோப்பிய கண்டம், ஆசிய கண்டம், அது மாதிரி ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அத்தனை இடங்கள்லயும் இந்த பறவைலாம் இது பறந்து விரிஞ்சு இருக்குது. இந்த பறவைகள் அது கூடுதலும் அந்த ஒரு லோக்கல் மைக்ரேஷன் தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு தேவையான கால அளவு அந்த நீர் அளவு எல்லாமே லோக்கலாவே நம்மளுக்கு இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாம ஆகுது. என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா வலசை போகக்கூடியது அப்படின்னா லோக்கல் மைக்ரேஷன் பண்ணினாலும் அது எப்படி போகும்னா, இப்ப ஒரு இடத்துல அந்த நீரின் அளவு வத்தி போச்சுது, அதுக்கு இறை தேட முடியாதுன்ன பட்சத்துல அது கொஞ்சம் வேற எங்கேயாவது நீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் தாண்டி போகும். சில நேரம் குளங்கள்ல குளங்கள் வத்தி இருக்கக்கூடிய நேரம், இப்ப ஆழம் குறைவா இருக்கும்ல, அந்த மாதிரி டைம்ல அந்த குளங்கள்ல கூட நீங்க நடுவுல எல்லாம் நிறைய பார்க்க முடியும். அதனால இது ரொம்ப தூரத்துக்கு வலசை போகணும்னு அவசியம் அதுக்கு இல்லை.
ஆமா, பொதுவா பறவைகள் அப்படின்னாலே அதனுடைய ஒரு சிறப்பு இயல்பு கூட்டம் கூட்டமா வாழக்கூடியது அப்படின்னு சொல்றது, எல்லா பறவைகளும் தனித்து போகாது. இந்த பவளக்கால் உள்ளான் அப்படின்னு சொல்றப்ப இந்த பறவை இனங்கள் மற்ற எல்லா பறவை இனங்கள் தன்னுடைய ஒத்த பறவை இனங்களோட ஒத்து போகக்கூடிய தன்மை எப்போதும் கொண்டதா, இல்ல அதுல ஏதாவது பிரிவினை வித்தியாசமா அல்லது இறை தேட போறதுல தனித்து செயல்படக்கூடியதா, அதனுடைய தன்மைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இல்ல பொதுவா பறவைகள் பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரி நம்ம வீட்டு கோழிகள் மாதிரி கிடையாது, ஒண்ணு இறை கிடைச்சா என்ன ஒண்ணு கொத்தி துரத்துறது மாதிரி. இதுக மோஸ்ட்லி எல்லாமே ஒண்ணு கூட்டமாதான் வந்து இறை தேடுறதுக்கு போகும், கூட்டமாவே வாழும். கூடவே அது இறை தேடும் போதும் பாத்தீங்கன்னாக்கி ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனை அதுக்கு சண்டை போடவே செய்யாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த பறவைகளுக்கு இடையில வந்தது இல்லை. ஏன்னா நீங்க வலசை போகும்போதும் பறவைகளை பார்க்கலாம், எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒத்த மனநிலையோட கூடி போறதுனாலதான் அந்த எனர்ஜி அதை சேவ் பண்றது மாதிரி அது ஒரு வி ஷேப்டு நம்ம ஒரு பேட்டர்ன் அமைச்சு அது போறத பார்க்க முடியும். வானத்துல நீங்க பறவைகள் போகும்போது பார்க்கலாம். அது காரணம் என்னன்னா அது எனர்ஜியை சேவ் பண்றதுக்காக ஒரு சைடு ரெக்கையை மட்டும் அடிச்சா போதும், இப்படி வி ஷேப் பேட்டர்ன் வைக்கும்போது என்ன ஒரு சைட்ல உள்ள ரெக்கைக்கு வந்து பக்கத்து பறவையில உள்ள எனர்ஜி இதுக்கு கிடைச்சிக்கிடும். அது மாதிரி இது வந்து ரொம்ப எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. பின்னால உள்ள பறவைகள் முதல் பறவை போறது வந்து நல்ல ரெக்கைகளை அடிச்சுதான் அது பறக்க வேண்டியது வரும். அது என்ன செய்யும், ஒரு டர்ன் வச்சுக்கும். முதல்ல போற பறவை கொஞ்ச நேரம் போன பிறகு அது கொஞ்சம் டயர்டானவுன்னு அது பின்னால வர பின்னால இருக்கக்கூடிய பறவை முன்னால போகும். அப்படி அதுகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒரு ஒத்த மனதோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போறதுனாலதான் இது இந்த நெடுதூர பயணங்கள் எல்லாமே பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த பறவைகள் ஒரு இடத்துல வாழ்ந்தாலும் அதுகளுக்கு உள்ளால பெரிய பிரச்சனைகளோ சண்டைகளோ வரவே செய்யாது, கூடி சந்தோஷமா தான் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும்.
ஆமா, இந்த பறவைக்கால் உள்ள பறவையினுடைய பொதுவான வாழ்நாட்கள் அப்படிங்கிறது எத்தனை வருடங்கள் உயிர் வாழக்கூடியதா இருக்குதுங்கம்மா?
பவளக்கால் உள்ளான் பறவைகள் வந்து 10 to 20 வருடங்கள் வரைக்கும் வாழும். அது வாழக்கூடிய இடங்களை பொறுத்தது. அது பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய காலநிலை மாற்றத்தினால நிறைய அது வாழக்கூடிய நீர்நிலைகள் அழிஞ்சிட்டு போகுது, அது வந்து போகக்கூடிய வழித்தடங்கள் நிறைய மாறிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அதோட வாழ்நாளும் இது மாதிரி குறைஞ்சிட்டு வர்றத நம்ம பார்க்க முடியுது. இதே மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்சினால இந்த இதோட முட்டை தோடுகளோட திக்னஸ் வந்து குறையுது. அப்படி நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இதோட வயதுலயும் சிறிய மாற்றங்கள், ஒரு 10 to 20 வருடங்கள் அது உயிர் வாழும் என்று சொன்னாலும் இந்த காலநிலை மாற்றத்தினால அதோட வாழ்நாள் வந்து வித்தியாசப்பட்டுகிட்டு இருக்குது. இந்த பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தற்போது நிறைய இருந்தாலும் அது வாழக்கூடிய இடங்கள் நிறைய அழிந்துட்டு வர்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த பறவைகள் அத்தனையும் உயிர் வாழ வேண்டும், ஏன்னா பறவைகள் வாழ்ந்தாதான் நாமளும் வாழ முடியும். மனிதனுக்கும் பறவை இனங்களுக்கும் மற்ற விலங்கினங்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இடையே நிறைய தொடர்புகள் இருக்குது. அத்தனையும் உயிர் வாழ்ந்தால்தான் மனித குலமும் வாழ முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அது வந்து போகக்கூடிய இடங்கள், அது வாழக்கூடிய இடங்கள், நீர்நிலைகள் அத்தனையும் பாதுகாத்தால்தான் இந்த பறவைகளும் வாழும், நாமும் வாழ முடியும். அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை உங்கள் அனைவரு முன்னாலும் நான் வைத்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இன்றைய வனமும் வாழ்விலும் நிகழ்ச்சியில பவளக்கால் உள்ளான் பறவையினுடைய வாழ்க்கை முறை, அதனுடைய உடலமைப்பு, பவளக்கால் உள்ளான் பறவையினுடைய இடப்பெயர்வு, அதனுடைய செயல்பாடுகள், இனப்பெருக்க முறை அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்கங்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை கன்னியாகுமரி மாவட்டம் கோம்பவிளை சூழியல் ஆய்வாளர் திருமதி சே சுதாமதி அவர்கள் வழங்கிய பவளக்கால் உள்ளான் பகுதி 46 தற்போது நமது பண்பலையில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதுபோன்ற பயனுள்ள அருமையான தகவல்களை வழங்கியதற்கு திருமதி சே சுதாமதி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாக வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.